வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யோர்ஸ் பாசிட்டிவ்லி. இது ஒரு ஸ்பாட்டிஃபை எக்ஸ்க்ளூசிவ் பாட்காஸ்ட். புது எபிசோட்களை உடனே பெற ஃபாலோ பட்டனை அழுத்தி இணைந்திருங்கள்.
ஒரு வசதியான செல்வந்தர் இருக்காரு. அவரோட ஊர்ல யாராவது அவசரமா பணம் தேவைப்படுதுன்னு வந்தா கடன் கொடுப்பாரு. வட்டி எதுவும் கேட்காம கொடுத்த பணத்தை மட்டும் திருப்பி கொடுத்தா போதுன்னு சொல்றதால அவருக்கு அந்த ஊருக்குள்ள கொஞ்சம் நல்ல பேரும் இருந்தது. அவருமே தன்னை ஒரு நேர்மையானவர்னு தான் எப்பவும் சொல்லிக்குவாரு. அப்படி ஒரு முறை அவர் 4 நாளுக்கு முன்னாடி கொடுத்திருந்த கடனை திருப்பி கொடுக்க ஒரு நபர் வந்திருக்காரு. அவசரமான காலகட்டத்தில் சரியான நேரத்தில் தனக்கு உதவி செஞ்சதுக்கு நன்றி சொல்லிட்டு வாங்கின 120,000 ரூபாயை அந்த செல்வந்தர்கிட்ட அந்த நபர் திருப்பி கொடுக்குறாரு. அவர் போன பிறகுதான் பணத்தை எண்ணி பார்க்குறாரு அந்த செல்வந்தர். எண்ணி பார்த்தவருக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி. 120,000 ரூபாய்க்கு பதிலாக 150,000 ரூபாய் அதில் இருந்தது. மீதம் இருக்கக்கூடிய பணத்தை அந்த நபர்கிட்டயே திரும்பி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு, நாமும் இதே மாதிரி நமக்கு தெரியாமையே பணத்தை அதிகமாக கொடுத்துருப்போம்ல, ஆனால் நம்ம கிட்ட யாரும் இந்த மாதிரி திருப்பி கொடுக்கலையே, நாம மட்டும் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மறுபடியும் நேர்மையாக இந்த பணத்தை அந்த நபர்கிட்டயே கொடுத்துடணும்னு தோணுது. ஆனா கொஞ்ச நேரத்துல நாம எவ்வளவு பேருக்கு வட்டி இல்லாம கடன் கொடுத்துருப்போம், அதுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பரிசா இதை நாமே வச்சுக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாரு. இப்படி பல எண்ணங்கள் அவருக்குள்ள ஓடுது. கடைசியா அந்த பணத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி, நீங்க 30,000 ரூபாய் அதிகமா கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி உரிய நபர்கிட்ட ஒப்படைச்சிடுறாரு அந்த செல்வந்தர். அதை பார்த்ததும் அந்த நபர், நல்ல வேலை நீங்க இதை கொடுத்தீங்க, நான் பணத்தை எங்கேயோ தொலைச்சுதான் நினைச்சு எல்லா பக்கமும் தேடிட்டு இருந்தேன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த செல்வந்தர், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ற. அந்த கடன் வாங்கின நபருக்கு ஒண்ணுமே புரியல. நான் தானே நன்றி சொல்லணும், நீங்க ஏன் என்கிட்ட சொல்றீங்கன்னு வியப்போட கேக்குறாரு. அதுக்கு செல்வந்தர் சொல்றாரு, இந்த அதிகமான பணத்தை நீங்க எனக்கு கொடுத்ததாலதான் எனக்கே என்ன பத்தி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சது. எனக்குள்ளயும் பேராசை, சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கிட்டு எனக்கான செயல்களை செஞ்சுக்க கூடிய எண்ணம்னு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஆனா அதையும் மீறி என்னால நேர்மையா நடந்துக்க முடியுதுன்னு என்ன பத்தி எனக்கே நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. இப்படி என்ன பத்தி நானே தெரிஞ்சுக்க நீங்க ஏதோ ஒரு வகையில உதவியா இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் நன்றி சொல்லிட்டு போறாரு அந்த செல்வந்தர். இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம இப்படிதான்னு நம்மளை பத்தி நமக்கே ஒரு சில ஐடியாஸ், கருத்துக்கள் இதெல்லாம் இருக்கும். ஆனா அது உண்மையா இல்லையாங்கிறது நம்மளை நாம எவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு, நான் ரொம்ப பொறுமையான, நிதானமாக யோசித்து முடிவு பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு நம்ம மற்றவங்கிட்ட சொல்லியிருப்போம். ஏன், நாம இப்படி தான்னு ரொம்ப நாளாக நாமே நம்பிட்டு இருந்திருப்போம். ஆனால் முடிவெடுக்க வேண்டிய சமயம் வரும்போது பதட்டப்பட்டு அவசரமாக முடிவெடுக்கிறோன்னா, நாம் எப்படிப்பட்ட நபர்னு இவ்வளோ நாள் நாம் நினச்சிட்டு இருந்தோமோ அதுக்கும் நம்ம நடந்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம நம்மளை பற்றியே சரியாக புரிஞ்சுக்கலை, முழுசாக தெரிஞ்சுக்கல அப்படின்னு அர்த்தம். நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன செய்கிறோம், எப்படி உணர்கிறோம், எதை நம்புகிறோம், எதை முக்கியம்னு மதிக்கிறோன்னு நம்மளை பற்றி ஒரு தெளிவான புரிதல் இருக்கிறது தான் செல்ஃப் அவேர்னஸ், அதாவது சுய விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லப்படுது. என்னை பற்றி எனக்கே தெரியாமல் இருக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கிட்டத்தட்ட 95% பேர் தன்னை பத்தி சரியா புரிஞ்சு வச்சிருக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. அப்படியே நம்ம தவறா புரிஞ்சுக்கிறதால என்ன ஆயிட போகுது? இந்த சுய விழிப்புணர்வுன்னு சொல்ற செல்ஃப் அவேர்னஸால என்ன பயன் இருக்குன்னு கேட்டா, ஒன்னு, நம்ம கிட்ட இருக்க நல்லது கெட்டது, பலம் பலவீனம் இதெல்லாம் நமக்கு தெளிவா தெரிஞ்சிருந்தா சரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு பயனுள்ளதா இருக்கும். நம்ம உண்மையான குறிக்கோள், நோக்கம் இதெல்லாம் என்ன, நம்ம அதை அடையறதுக்கான பாதையில எந்த இடத்துல இருக்கோம், எந்த நிலையில இருக்கோம் அப்படின்னு தெரிய வரும்போது, எதை சரி செய்யணும், எதை வளர்த்துக்கணும், எதெல்லாம் நம்ம கைவிடணும் அப்படின்னு நம்ம முன்னேற்றத்துக்காகவும் உதவக்கூடியது இந்த சுய விழிப்புணர்வு. சரியான செல்ஃப் அவேர்னஸ் இருக்கும்போது நம்மளை நாமே அண்டர் எஸ்டிமேட், அதாவது குறைவாக மதிப்பிட்டு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்திக்கவும் மாட்டோம். அதே நேரம் ஓவர் எஸ்டிமேட், அதாவது அதீதமாக மதிப்பீடு செஞ்சு தலைகணத்தையும் ஏற்படுத்திக்க மாட்டோம். இப்படி இந்த சுய விழிப்புணர்வு நமக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு எப்போ நோ சொல்றது, எப்ப சரின்னு சொல்றது, எப்ப உதவி கேட்கறது, எப்ப நம்ம முயற்சிக்கணும், எப்ப நம்ம முயற்சி செய்யறதுல இருந்து கொஞ்சம் அமைதியா இருக்கணும்னு, இப்படி நமக்குள்ள உண்டாகக்கூடிய நிறைய கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்குமான விடை இந்த செல்ஃப் அவேர்னஸ் தான். இப்படி சுய விழிப்புணர்வால் நிறைய பலன்கள் இருக்குங்கிறதால தான் நம்மளை பற்றி நாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம்னு சொல்லியாச்சு. அதை நம்ம எப்படி செய்யலாங்கிறத ஒர் 3 ஸ்டெப்ஸில் சொல்கிறேன். முதல் ஸ்டெப், உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம், அதாவது கியூரியாசிட்டி முதல்ல வேணும். வேறு ஒரு நாட்டை, கலாச்சாரத்தை, மொழிய சார்ந்த ஒரு நபரை நம்ம முதல் முறையா சந்திக்கும் போது அவங்க பேசுறது நடந்துக்கிறதுன்னு ஒவ்வொரு அசைவையும் நம்ம ரொம்ப ஆச்சரியத்தோட, கவனமா, ஆர்வத்தோட பார்ப்போம் இல்லையா. அவங்க என்ன செய்யறாங்க, எப்படி செய்யறாங்க, ஏன் இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு ஆர்வம் நமக்குள்ள இருக்கும்ல, அதே ஆர்வம் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கவும் தேவை. நம்ம செய்யற உணர்ற சில விஷயங்களை ஆர்வத்தோட நம்ம கவனிக்கணும். நம்மளை நாமே கேள்வி கேட்கணும், ஏன், எதுக்கு, எப்படின்னு நம்ம பேசுற, செய்யற, நடந்துக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்க ஆரம்பிச்சோன்னாவே நம்மளை பத்தி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். அந்த ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கே நமக்கு முதல்ல தேவைப்படுறது நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் தான். ஸோ நம்மளை நாமே கேள்வி கேட்க, நம்மளை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறது தான் செல்ஃப் அவேர்னஸுக்கான முதல் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப், நம்மக்கிட்ட நாமே போய் சொல்லி நம்மளையே ஏமாத்திக்காமல் இருக்கிறது. பொதுவாகவே சமுதாயத்தில் ஒரு கண்ணோட்டம் இருக்குது, நம்ம உணர்வுகளை, அதுவும் குறிப்பாக சோகம், கவலை, வருத்தம், வழி மாதிரியான கொஞ்சம் கஷ்டமான உணர்வுகளை வெளிக்காட்டிட்டா நம்ம பலவீனமானவங்கன்னு எல்லாரும் நினச்சிருவாங்கன்னு அதையெல்லாம் நமக்குள்ளேயே சப்ரஸ் பண்ணிக்கிறோம், அதாவது அடக்கி வச்சுக்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் தோல்வி அடைஞ்சிட்டா அதுக்கான வழியை நம்ம வெளிக்காட்டிட்டா நம்ம ரொம்ப வீக்கான நபர்னு எல்லாரும் நம்மளை நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், இதெல்லாம் நான் பெருசாகவே எடுத்துக்கலன்னு நம்ம ரொம்ப நார்மலாக இருக்கிறது போல் மற்றவங்க கிட்ட காட்டிக்குவோம். பிரச்சனை இங்க கூட உருவாகிறது இல்லை, ஆனா நம்ம நார்மலா இருக்கிறதா நம்ம கிட்டயே நம்மளை ஏமாத்திக்க ஆரம்பிக்கும் போதுதான் பிரச்சனை உருவாகுது. நம்மளை கம்ஃபர்ட் பண்ண, அதாவது சௌகரியமா வச்சுக்க, நான் நார்மலா தான் இருக்கேன்னு நம்ம கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா, உண்மையை மறைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம உணர்வுகளை பத்தி நமக்கே தெரிய வரலன்னா அந்த வழியிலிருந்து நம்மளால முழுமையா வெளியே வர முடியாது. ஆமா, எனக்கு கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு நம்ம உணர்ச்சியை ஏத்துக்கிறது தான் அந்த வழியிலிருந்து, கவலையிலிருந்து, டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கான முதல் ஸ்டெப். அதாவது காயம்னு ஒன்று இருக்குன்னு ஒத்துக்கிட்டா தான் மருந்து போடுவோம். காயமே இல்லை, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு நம்மளை நாம ஏமாத்திக்கிட்டா நம்ம மருந்தை தேடக்கூட மாட்டோம், வலியும் காயமும் சரியாகாது. சுய விழிப்புணர்வில் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இது தான். நாம் எப்படி உணர்றோங்கிற உண்மையை நம்ம முதல்ல சரியாக தெரிஞ்சுக்கணும். நம்மளை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கூட தெரியும்னு மற்றவங்க கிட்ட சொல்கிறது, நம்ம தவறை ஏற்றுக்காமல் இருக்கிறது, தோல்வியை ஒத்துக்காமல் போகிறது, இதுக்கெல்லாம் நம்மளோட ஈகோ ஒரு காரணமாக இருக்குது. அதே மாதிரி செல்ஃப் ஈகோன்னு ஒன்று இருக்குது, நம்ம பக்கம்தான் தவறு இருக்குதுன்னு நமக்கே தெரியும். அதை வேறு யாரோ ஒருத்தர்கிட்ட போய் ஒத்துக்கணுங்கிற அவசியம் கூட இல்லாத போதும் நம்மகிட்டயே நான் ஒன்றும் தப்பு செய்யலையேன்னு சொல்லி சில நேரங்கள் நம்மளை நாமே நியாயப்படுத்திக்க ஆரம்பிப்போம். இதுவும் நம்மளை ஏமாத்திக்கிறது தான் சமம். எடுத்துக்காட்டுக்கு நம்ம தேவையில்லாமல் நேரத்தை வீணடிச்சிட்டு படிக்காமல் வேலை செய்யாமல் இருந்திருந்திருப்போம், நாமே இதை தவறுன்னு யோசிச்சிருந்திருப்போம், ஆனால் அடுத்த நிமிஷமே என் அம்மா மட்டும் இந்த வேலையை எனக்கு கொடுக்காமல் இருந்திருந்தாங்களாம், என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக படிச்சிருப்பேன், என்னோடய வேலையை செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்மளை கம்ஃபர்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம தப்பை மறைச்சு நம்மக்கிட்ட நாமே போய் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நம்ம தவறுகளை நம்ம ஜஸ்டிஃபை, அதாவது நியாயப்படுத்திக்குவோம். பிறர்கிட்ட நம்ம சொல்லக்கூடிய பொய்யை விட நம்மக்கிட்ட நாமே சொல்லிக்கக்கூடிய பொய் தான் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நம்மளோட உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறதையே நம்மக்கிட்டிருந்தே மறைச்சிரும். நம்ம ஒரு குறிக்கோளை நோக்கி போகிறோம்னா அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுத்துருக்குறோமா இல்லையான்னு அப்பப்போ நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கு. நம்மளை நாமே சில நேரங்கள் கேள்வி கேட்டுக்கணும். அப்போது முயற்சியை செய்யாமல் முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கும் அப்படின்னு நம்மளையும் நம்ம ஏமாத்திக்கிட்டோன்னா அப்போதைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஆனால் நம்மளால் அந்த குறிக்கோளை அடைய முடியாது. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், எப்படி உணர்றோம், என்னெல்லாம் சொல்கிறோன்னு நம்மக்கிட்ட நாமே கேட்டுக்கக்கூடிய கேள்விக்கான பதில் நியாயமானதாகவும் உண்மையானதாகவும் இருக்கணும். இப்படி நமக்கு நாமே உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க ஆரம்பிச்சா நம்ம செய்ய வேண்டியது மூணாவது ஸ்டெப், அதாவது டைரி எழுதுறது அல்லது ஜேர்னலிங் பண்ணுறது. நம்மளோட சந்தோஷம், கவலை, கோபம், ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை ஓவர் திங்க் பண்ண வைக்குதுன்னா அது, நம்ம எடுக்கிற முயற்சிகள், நம்மளோட பழக்க வழக்கங்கள்னு எதை பற்றி வேணாலும் நம்ம டைரியில் எழுதலாம். தினமும் எழுதணும், இத்தனை பக்கங்கள் எழுதணும் அப்படின்னு இதுக்கான எந்த ஒரு ரூலும் இல்லை. என்றைக்கு உங்களுக்கு எழுத தோணுதோ, எப்போ எழுத தோணுதோ அப்போ நீங்கள் எழுதலாம். ஆனால் இதில் நம்ம செய்ய வேண்டிய ஒரே முக்கியமான ஸ்டெப் என்னென்னா, நம்ம எழுதுனதை திருப்பி நம்ம படிச்சு பார்க்கணும். அப்போதான் நம்ம என்ன மாதிரியான சமயங்களில் எப்படியெல்லாம் உணர்றோம், கோபம், சந்தோஷம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட உணர்வு ஏற்படுறப்போ நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், அந்த சமயத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எந்த பழக்கங்கள்லாம் நமக்கு செய்ய ரொம்ப சுலபமாக இருக்குது, எந்த பழக்கங்களெல்லாம் நம்மளோட வளர்ச்சிக்கு வெற்றிக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி நாமே அனலைஸ் பண்ண, அதாவது நம்மளை ஆராய நம்ம எழுதின விஷயங்களை திருப்பி படிக்கிறது உதவும். இப்படி நம்ம செல்ஃப் அவேராக இருக்கும்போது எந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம்னு நமக்கே தெரிய வரும். உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவுகள் எடுக்கிறதும் நிதானம் இழக்கிறதும் நம்ம தவிர்க்க முடியும். அதே மாதிரி நம்ம எந்த விஷயத்துல பலவீனமான ஆள்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அதை திருத்திக்கவும் செய்யலாம். எதுல நம்ம பலமான ஆள்னு தெரிஞ்சுக்கும் போது அது நமக்குள்ள இன்னும் அதிகமான தன்னம்பிக்கையும் கொடுக்கும். கடைசியா நம்ம யாரு நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சதுன்னா நம்ம யாரா எப்படிப்பட்ட ஒரு நபரா ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான பாதையும் ரொம்ப தெளிவானதாகவும் சுலபமானதாகவும் மாறும் அப்படிங்கிற கருத்தோட இந்த எபிசோட் நிறைவுக்கு வருது. இந்த எபிசோட் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த எபிசோட் பற்றின உங்கள் கருத்துக்களை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ரிப்ளைங்கிற பட்டன் அழுத்தி நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தலாம். அல்லது இன்ஸ்டாகிராமில் யோர்ஸ் பாசிட்டிவ்லி அப்படிங்கிற பேஜ்லையும் எனக்கு சொல்லலாம். இதை தவிர நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பூங்குழலி சுந்தரம் அப்படிங்கிற எண்ணை இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லலாம் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. இனி வேறொரு எபிசோடில் சந்திக்கிறேன். தொடர்ந்து கேளுங்கள் யோர்ஸ் பாசிட்டிவ்லி ஸ்பாட்டிஃபையில் மட்டும். நன்றி.